பொது காலம் மூன்றாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஜனவரி 26 வருகிற வியாழனன்று இந்தியாவில் குடியரசு நாள் கொண்டாடப்படுகின்றது. பொதுவாக இந்த நாளன்று மத்திய மாநில அரசுகள் தங்கள் இராணுவம் காவல்துறை ஆகியவற்றின் சக்தியையும் நாட்டின் கலாச்சார கூறுகளையும் விளம்பரப்படுத்த அணிவகுப்பு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. இந்த அணிவகுப்புகள் உண்மையான குடியரசு நாள் கொண்டாட்டங்களா அல்லது செயற்கையான போலியான சடங்குகளா என்ற கேள்விகள் அவ்வப்போது எழத்தான் செய்கின்றன. இதற்கு மாற்றாக அன்புள்ளங்களே, கடந்த சில நாட்களாக தமிழகம் எங்கும் உண்மையான குடியரசு நாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதை நாம் கண்டு மகிழ்கின்றோம். குடிமக்கள் தங்களையே ஆள முடியும் என்பதையும் இளையோரின் சக்தி எத்தகையது என்பதையும் இந்த நாட்களில் உணர்ந்து மகிழ்கின்றோம். தமிழக இளையோரின் கட்டுப்பாடு கலாச்சாரம் ஆகியவை உலகினரின் கவனத்தை ஈர்த்துள்ளன.
அன்பு நெஞ்சங்களே, தமிழகத்தின் இளம் பெண்களும் இளைஞர்களும் இணைந்து மேற்கொண்டுள்ள ஒரு போராட்டம் உலகெங்கும் வாழும் தமிழர்களை தலைநிமிரச் செய்துள்ளது. அரசியல் நாற்றம் அறவே இன்றி நடத்தப்படும் இந்த அறப்போராட்டம் நம்பிக்கையை விதைத்துள்ளது. சுய விளம்பரம் தேடும் நடிகர்களையும் தலைவர்களையும் சார்ந்திராமல் இளையோர் மேற்கொண்டுள்ள வழிமுறைகள் நம்மை வியக்க வைக்கின்றன. தனி மனித துதியோ தூற்றுதலோ அதிகம் இல்லாமல் ஒரு கொள்கைக்கென போராட வீதிக்கு வந்திருக்கும் இளையோர் நம் மதிப்பில் உயர்ந்து நிற்கின்றனர். அன்பு நெஞ்சங்களே, ஜல்லிக்கட்டு என்ற பாரம்பரிய விளையாட்டை காப்பதற்காக தமிழக இளையோர் மேற்கொண்டுள்ள இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பது நம் வேண்டுதல். கொள்கைகளை மையப்படுத்தி கருத்துக்களை முன்னிறுத்தி திரண்டு வந்திருக்கும் இளையோரின் சக்தி ஓர் இயக்கமாக உருவாகி தமிழகத்தையும் இந்திய நாட்டையும் நல்வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்பது நம் தொடர் வேண்டுதலாக இருக்கட்டும். தமிழக மக்களின் இந்திய மக்களின் எதிர்காலம் நேரிய இளையோரின் கரங்களில் உள்ளது என்ற நம்பிக்கை மக்களிடையே தொடர்ந்து வளர வேண்டும்.
அன்பு இதயங்களே, இளையோர் மேற்கொண்ட இந்த போராட்டம் எங்கிருந்து உருவானது, யாரால் உருவானது என்பது தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் ஒரு கட்டுப்பாட்டுடன் இது தொடர்ந்து செல்வது மக்கள் இயக்கம் என்ற கருத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எந்த ஒரு தனி மனிதரும் தன் சுய லாபத்தை தேடிக்கொள்ளாமல், சுய விளம்பரத்தை தேடிக்கொள்ளாமல் சமுதாயத்தின் நன்மைக்கென உழைப்பது மக்கள் இயக்கத்தின் இதய துடிப்பாக அமைகின்றது. தன்னலம் அறவே இல்லாத இத்தகைய ஓர் இயக்கத்தை உருவாக்க இறைமகன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இறையரசு என்ற இயக்கத்தை உருவாக்க மேற்கொண்ட முதல் முயற்சிகளை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கின்றது. இயேசு தன் பணிவாழ்வின் ஆரம்பத்தில் சீடர்கள் நால்வரை அழைத்ததையும் நற்செய்தியை பறைசாற்றியதையும் மக்களை குணமாக்கியதையும் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு ஆரம்பித்த பணிவாழ்வினை ஒளியோடு ஒப்புமைப்படுத்தி இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசேயாவும் அதே வரிகளை நற்செய்தியாளர் மத்தேயுவும் இவ்வாறு குறிப்பிடுகின்றனர்.
கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது.
அன்பு இதயங்களே, ஆடம்பரங்களை முன்னிலைப்படுத்தும் அரசியல் கட்சிகளுக்கும் ஆழமான அர்த்தமுள்ள பணியாற்றும் மக்கள் இயக்கங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்க ஒளி ஓர் அழகிய உருவகம். இயற்கையில் நாம் காணும் மின்னலும் சூரிய ஒளியும் இந்த வேறுபாட்டை அழகாக விளக்குகின்றன. அரசியல் கட்சிகளை மின்னலுக்கு ஒப்பிடலாம். பளீரென தோன்றி மறையும் ஒவ்வொரு மின்னலிலும் பெருநகரங்களுக்கு தேவையான மின்சக்தியை தரக்கூடிய அளவு கோடான கோடி வாட்ஸ் மின்சக்தி வெளிப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் மின்னலின் சக்தியை சேமித்து வைக்கும் கருவிகள் இல்லாததால் மின்னல்கள் பயனின்றி தோன்றி மறைகின்றன. பல வேளைகளில் மின்னல்கள் தாக்குவதால் தீமைகள் விளைவதும் உண்டு. அரசியல் கட்சிகளும் ஆடம்பர நிறுவனங்களும் மின்னலை போன்றவை.
இதற்கு மாறானது சூரிய ஒளி. இரவு முடிந்து பகலவன் எழும்போது பளீரென உதயமாவதில்லை. அமைதியாய் ஆர்ப்பாட்டமில்லாமல் சிறு சிறு ஒளி கீற்றுகளாய் உதயங்கள் உருவாகும். இயேசுவின் பணிவாழ்வு பகலவனைப் போல் ஆரம்பமானது. ஜனவரி 17 துவங்கிய இளையோர் போராட்டம் விடியலைப் போல் சிறிது சிறிதாக ஒளிப்பெற்று தமிழகமெங்கும் பரவியது. ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாய் உதிக்கும் சூரிய ஒளியால் பல்லாயிரம் உயிர்கள் பயனடைகின்றன. இளையோர் துவங்கியிருக்கும் மக்கள் இயக்க முயற்சி இதுபோல் மக்களுக்கு பயன் தரும் என்று நம்புவோம், வேண்டுவோம்.
அன்பு இதயங்களே, ஒவ்வொரு தலைவனும் மக்கள் முன்னிலையில் சொல்லும் முதல் கூற்றுகள், செய்யும் முதல் பணி ஆகியவை அந்த தலைவன் எப்படிப்பட்டவர் என்பதை மக்களுக்குச் சொல்லும் அடையாளங்கள்.
இன்று நாம் ஓர் அரசியல் கட்சியின் வெற்றியை கொண்டாடவில்லை, மாறாக நமது விடுதலையை கொண்டாடுகின்றோம்
என்று ஒரு நாட்டின் அரசுத் தலைவர் பதவியேற்ற நாளில் தன் உரையை ஆரம்பித்தார். ஆம் அன்புள்ளங்களே, 1961 ஜனவரி 20 அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ஜான் கெனடி அவர்கள் தன் பதவியேற்பு விழாவில் கூறிய முதல் வார்த்தைகள் இவை. அந்த உரையின் இறுதியில்,
நாடு உனக்கு என்ன செய்ததென்று கேட்காதே, மாறாக நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று கேள்
என்ற புகழ்பெற்ற வார்த்தைகளை அவர் கூறி முடித்தார். அன்பு இதயங்களே, 8 முன், அதாவது 2009 ஜனவரி 20 அமெரிக்க அரசுத் தலைவராக பொறுப்பேற்று தற்போது பதவி விலகி இருக்கும் பாரக் ஒபாமா அவர்கள்,
நாம் நிற்கும் இந்த வளாகத்தில் உள்ள எந்த உணவகத்திலும் 60 முன் என் தந்தை ஓர் இருக்கையில் அமர்ந்து காப்பி குடித்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இன்று இதோ நான் உங்கள் முன் இந்நாட்டின் தலைவனாக உறுதிமொழி எடுக்க முடிந்திருக்கின்றது
என்று தன் துவக்க உரையில் கூறினார். இவ்விதம் அன்புள்ளங்களே, ஒவ்வொரு தலைவனும் முதன்முதலாக மக்கள் முன் அறிக்கையிட்டு சொல்லும் வார்த்தைகளில் அவர்களது எண்ணங்கள், அவர்களது தீர்மானம் ஆகியவை கணிக்கப்படும். ஜனவரி 20 இவ்வெள்ளியன்று அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 45 அரசுத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கண்களை பறிக்கும் மின்னல் ஒளியென தோன்றி மறைந்து விடுவாரா, அல்லது நீடித்த நன்மைகள் தரும் சூரிய ஒளி போல் செயலாற்றுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அன்பு இதயங்களே, இயேசு என்ற தலைவர் மக்கள் முன் சொன்ன முதல் வார்த்தைகள் என்று மத்தேயு மார்க்கு ஆகிய இரு நற்செய்திகளும் சொல்வது இதுதான். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து இயேசு செய்த முதல் பணி என்ன? தன் பின்னே வரும்படி ஒரு சில மீனவர்களை அழைத்தது.
அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர்வாருமே, அசைந்தாடும் அருத்தரட்டால் அமைதியை நீர்த்தாருமே. அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர்வாருமே, அசைந்தாடும் அருத்தரட்டால் அமைதியை நீர்த்தாருமே.
அன்பு நெஞ்சங்களே, ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் என்ற உலக கண்ணோட்டத்தில் பார்த்தால் இயேசு பணிவாழ்வை ஆரம்பித்த விதம் ஏமாற்றம் தருவதாக உள்ளது. பெரும் புதுமையொன்றை செய்து அவர் தன் பணியை ஆரம்பித்திருக்கலாம். இதைத்தான் அலகை அவருக்கு சொல்லித் தந்தது. எருசலேம் ஆலயத்தின் உச்சியில் இருந்து அவரை குதிக்கச் சொன்னது. ஆலய கோபுரத்திலிருந்து இயேசு குதித்திருந்தால், அதுவும் எருசலேம் கோவில் திருவிழாவையொட்டி அவர் இவ்வாறு செய்திருந்தால், எவ்வித போராட்டமுமின்றி மக்களின் தலைவராக மாறியிருக்கலாம். ஆனால் இயேசு தன் பணி வாழ்வை, தன் பொது வாழ்வை ஆரம்பித்த விதம் அமைதியாக இருந்தது. அவர் முதன்முதலாகச் சொன்ன வார்த்தைகள் புதிராகவும் இருந்தன. மனம் மாறுங்கள் என்று மக்களுக்குச் சொன்னார். என் பின்னே வாருங்கள் என்று மீனவர்கள் சிலரிடம் சொன்னார். கிறிஸ்தவ வாழ்வின் இரு முக்கிய அம்சங்கள் இவை: மனமாற்றம், இயேசுவை பின்தொடர்தல்.
அன்பு இதயங்களே, மனம் மாற்றம் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவானது. இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் இயேசுவை பின்தொடர்தல் என்பது துறவரத்தார், அருள்பணியாளர்கள் ஆகியோருக்கு மட்டுமே, அது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை என்பது நாமாகவே எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு. ஆழமாக சிந்தித்தால் அன்புள்ளங்களே, மனம் மாறுவதும் இயேசுவை பின்தொடர்வதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்ற உண்மை நமக்கு விளங்கும். அன்பு இதயங்களே, மாற்றம் உருவாக, குறிப்பாக மனம் மாற்றம் உருவாக ஒரு முக்கிய உந்துதலாக இருக்கக்கூடியது அன்பு, பாசம், காதல். நாம் மற்றொருவர் மீது ஆழமான ஈடுபாடு கொள்ளும்போது அந்த இன்னொருவருக்காக நம்மிடம் எத்தனையோ அடிப்படை மாற்றங்களை நாம் செய்து கொள்ள தயாராகின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவ வாழ்வின் இரு முக்கிய அம்சங்களான மனம் மாறுங்கள், என் பின்னே வாருங்கள் என்ற இந்த இரு அழைப்பினையும் நாம் இவ்விதம் இணைத்து பார்க்க முடியும். இயேசுவின் மீது கொண்ட ஆழமான ஈடுபாட்டால் அவரை பின்செல்ல நாம் ஆரம்பித்தால் மாற்றங்கள், மனமாற்றங்கள், வாழ்வின் அடிப்படை மாற்றங்கள் எளிதில் உருவாகும்.
அன்பு இதயங்களே, இறுதியாக ஓர் எண்ணம். மாற்றத்தை பற்றி பேசும்போது மாற்றங்கள் நாம இருப்போம் என்ற தலைப்புடன் ஒரு நாளிதழில் ஈராண்டுகளுக்கு முன் நாம் வாசித்த ஒரு செய்தி என் மனதில் இப்போது நிழலாடுகின்றது. அன்றைய சூழலில் அணுகி வந்த பாராளுமன்ற தேர்தலும் குடியரசு நாளும் இளையோர் மனதில் உருவாக்கும் ஒரு முக்கிய எண்ணம் என்ன என்று அந்த நாளிதழ் கருத்து கேட்டபோது இளையோரில் பலர் கூறியது இதுதான்.
இந்தியாவில் எத்தனையோ நல்ல மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றங்கள் என்னிடமிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்று விரும்புகின்றேன்
என்ற கருத்து பல இளையோரிடமிருந்து வந்தது. மிகவும் அற்புதமான ஒரு கருத்து இது அன்பர்களே. இந்த உறுதி இன்றைய இளையோர் அனைவரிடமும் பரவினால் கட்டாயம் இந்தியா ஒரு தலைசிறந்த குடியரசு நாடாக உலகில் தலைநிமிர்ந்து நிற்கும். நாளைய தலைமுறையினர் இந்தியாவை நல்வழியில் அழைத்துச் செல்வர் என்று நாம் நம்பிக்கை கொள்வோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.